பிலிப்பியர்களது நிருபம் முதலாவது அதிகாரம். பிலிப்பியர்களது நிருபம் முதலாவது அதிகாரம் 9-11 வசனங்களை வாசிக்கிறோம். மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாக பெருக பண்ணவும், தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானும் உடலாற்றுமாயிருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன் என்பது ஜெபித்து சிந்தனைகளாக கடன் செல்லலாம். அன்பும் கிருபியும் இறக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல தேவனே, மறுபடியும் சமூகத்து வருகிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். காலையிலும் கூட உடைய கிருபை புரிந்த வார்த்தைகளை சிந்திக்கும்படியாக கொடுத்திருக்க கிருபைகளுக்காக இறக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ச்சியாக மாலையிலும் கூட உடைய சத்தியத்தை தியானிக்கும்படியாக திருச்சபையராக அழைத்து வந்து உடைய வேதத்துக்கு கீழ்ப்படியும்படியாகவும் உடைய வேத சத்தியங்களை கேட்கும்படியாகவும் நீங்கள் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வேதம் போதிக்கப்படும் போது நாங்கள் தாழ்மைப்பட்டவர்களாய் உடைய வேத சத்தியத்தை கேட்டு அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதாக இருக்கிற கிருபையும் மற்றும் பாராட்டும் எங்களுடைய இருதயத்தில் பேசும் மன திரும்புதலையும் மனமாற்றத்தையும் தந்து விசுவாசிகளாக இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும் ஆயிடுச்சிருக்கிறேன். மீதியான வேலையை பொறுப்பேற்றுக் கொள்ளும் இப்படி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் பிதாவே, ஆமீன். தொடர்ச்சியாக நாம் இந்த பிலிப்பியர் நிருபத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பிலிப்பியர் நிருபத்துல பார்க்கும் பொழுது தனிப்பட்ட மனிதனும் திருச்சபையும் இணைந்து எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற தலைப்பின் கீழாக இந்த நிருபத்திலிருந்து நாம் சிந்தித்து வருகிறோம். இப்படி சிந்தித்து வரும்போது முதலாவது எப்படி ஒரு மனிதன் அல்லது எப்படி ஒரு திருச்சபை கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமாக இருக்க முடியும் என்று சிந்தித்தோம். இப்படி பார்க்கும்போது முதலாவது ஒரு மனிதன் அல்லது ஒரு திருச்சபை கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த மனிதனுடைய தனிப்பட்ட உறவு கிறிஸ்துவோடு நெருங்கி காணப்பட வேண்டும் என்று பார்த்தோம். முதலாவது இந்த மனிதனுடைய குணாதிசயம் கிறிஸ்துவோடு நெருங்கி காணப்பட வேண்டும். இரண்டாவது பார்க்கும் பொழுது அந்த சபையினுடைய உறவு மிகவும் இணைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். மூன்றாவதாக திருச்சபை கடவுளை எல்லா விஷயத்திற்கும் சார்ந்திருக்க வேண்டும் என்று சிந்தித்தோம். அடுத்து பார்க்கும் பொழுது 3-6 வசனங்களை பார்க்கும் பொழுது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமாக இருக்கிற மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்வின் குணாதிசயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று 3-6 வசனங்களில் பார்க்கும் பொழுது அவன் ஜெபிக்கிற குணமுடையவனாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். பவுல் தன்னுடைய வாழ்க்கையை இந்த பிலிப்பு பட்டணத்து திருச்சபை கபையை எழுதி கொடுத்திருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில எப்படி சந்தோஷமா இருக்கிறேன், நான் சிறையில் இருக்க பொழுதும் கூட என்னுடைய சூழ்நிலை மோசமாக இருந்த நிலையிலும் கூட நான் எப்படி சந்தோஷமாக இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிறேன் என்ற அந்த அனுபவத்தை பிலிப்பு திருச்சபைக்கு எழுதி கொடுக்கிறவராக இருக்கிறார். அதில் முதலாவது சொல்கிறார், முதலாவது அவர் ஜெபிக்கும் குணம் உடையவராக இருக்கிறார் என்று 3-6 வசனத்திலும் பார்க்கிறார். அடுத்து பார்க்கும் பொழுது அந்த அவர் எந்த சூழலில் இருந்தாலும் அவர் சுவிசேஷ பணியில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டவராக இருந்தார் என்று பார்க்கிறார். கடந்த வாரத்துல பார்க்கும் பொழுது 7-8 வசனங்களை பார்க்கும் பொழுது சரியான முறையில் சிந்திக்கிறவன் கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறான் என்று பார்க்கும். சரியான முறையிலே சிந்திக்கிறவனாக இருக்கும் பொழுது அந்த மனிதன் அர்ப்பணிப்புள்ள ஒரு இருதயத்தை பெற்றிருக்கிறவனாக இருக்க வேண்டும். இப்ப சரியான முறையிலே சிந்திப்பதற்கு அவனுடைய இருதயம் சரியான அர்ப்பணிப்போடு இந்த ஐக்கியத்தில் ஒன்றிணைந்ததாக இருக்க வேண்டும். அவனுடைய எண்ணம் அவனுடைய சிந்தனைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவை போலே காணப்பட வேண்டும் என்று சிந்தித்தோம். அதன் தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுது அந்த குணாதிசயம் எந்த சூழலிலும் அவன் தன்னை இந்த ஊழியத்தில் பங்கு பெறுவதாக இந்த ஊழியத்திற்கு உடன்பற்றவனாக இருப்பான் என்று பார்க்கிறோம். ஏன்னா பவுல் தன்னுடைய கட்டுகளிலும் தன்னுடைய உபத்திரவத்திலும் சுவிசேஷத்திற்காக சிறையில் இருக்கும் பொழுது அந்த பிலிப்பு பட்டணத்து சபை அந்த சூழலிலும் அவருக்கு உதவியாக உறுதுணையாக இருந்தது என்று பார்த்தோம். கடைசியாக பார்க்கும் பொழுது 8 வசனத்துல அவர் அந்த குணாதிசயம் அந்த மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமாக இருக்கிற மனிதன் அன்பை வெளிப்படுத்துகிற மனிதனாக திருச்சபைக்கு உள்ளாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிற மனிதனாக இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு பார்க்கும் பொழுது 9-11 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது தொடர்ச்சியாக நன்றி அறிதல் ஜபத்துக்குள்ளாக கடந்து வந்து இப்போ 9-11 வசனங்கள் பவுல் பிலிப்பு பட்டணத்துக்காக விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார் என்று பார்க்கிறோம். இப்ப நான்
மூன்றாம் வசனத்திலிருந்து எட்டாம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது இந்த குணாதிசயங்களை இந்த குணாதிசயங்கள் பிலிப்பு திருச்சபையில இருப்பதற்காக பார்த்து எப்பொழுதும் தேவனை சோஸ்தரிக்கிற ஒரு மனிதனாக, எப்பொழுதும் தேவனுக்கு நன்றி சொல்கிற ஒரு மனிதனாக, இதை நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை தன்னுடைய எண்ணத்தையும் தன்னுடைய சிந்தனையும் வெளிப்படுத்திவிட்டு கடைசியாக அவர் சொல்கிறார், இவ்வளவு அன்பாகவும் இவ்வளவு நல்ல குணாதிசயங்களை பெற்றிருந்த போதிலும் கூட அவர் அந்த திருச்சபையிலே ஒரு சில காரியங்கள் முன்னேற வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக, தேவனிடத்தில் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறார். இதுல பார்க்கும் பொழுது 9-11 வசனம் என்ன சொல்கிறது என்று பார்க்கும் போது, இதில் சபையானது தனது அன்பை முறையாக வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறார். 9-11 வசனங்கள் அடிப்படையாக கூறுகிற ஒரு காரியம், சபையானது அந்த அன்பை ஒரு முறையாக வெளிப்படுத்த வேண்டும். 8 வசனத்துல பார்க்கிறோம், நம்ம இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவு வாஞ்சியா இருக்கிறேன் என்பதற்கு தேவனே சாட்சியாக இருக்கிறார் என்று பார்ப்போம். முதலாவது சொல்றார், அவர் எப்படி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் என்று பார்ப்போம். அந்த அன்பு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற அன்பு, அந்த அன்பு கிறிஸ்து எப்படி தன்னுடைய ஜனங்களை நேசித்தாரோ அதே அன்பை பவுல் இந்த திருச்சபை மக்களிடத்திலே அவர் வெளிப்படுத்துகிறார். அந்த உருக்கமான அன்பை அவர் வெளிப்படுத்துகிற ஒரு மனிதனாக இருக்கிறார். இப்பொழுது அதே காரியத்தை என்ன செய்யறார் அப்படின்னு பார்க்கும்போது 9-11 வசனத்தை பார்க்கும் பொழுது, அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், ஏன் ஒரு முறையான அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று திருச்சபைக்கு சொல்கிறார். 9-11 வசனங்கள் இரண்டு முக்கிய காரியங்களை பேசுகிறதாக இருக்கிறது. முதலாவது பார்க்கும் பொழுது, அந்த அன்பு ஏன் அன்பை திருச்சபையில் வெளிப்படுத்த வேண்டும், இரண்டாவது எப்படி அந்த அன்பை திருச்சபையில் வெளிப்படுத்த வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்கிற காரியம், அன்பை எப்படி திருச்சபையிலே வெளிப்படுத்துவது. இதற்கு முன்பாக இந்த திருச்சபையை பற்றி நம்ம அடிப்படையிலே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், நாம் மூன்றாம் வசனத்துல பார்த்தோம், இந்த ஐக்கியத்தில் நாம் எப்படி உடன்பட்டவர்கள், இந்த ஐக்கியத்தின் அடிப்படையும் நோக்கமும் காரணமும் கிறிஸ்துவாக இருக்கிறார் என்று நாம் பார்த்திருக்கோம். நாம் அனைவரும் ஒன்றிணைந்தது கிறிஸ்துவின் மூலமாக ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அனைவரும் ஒன்றிருந்தது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழும் ஒரு கூட்டாக இருக்கிறோம். இதைதான் நம்ம முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். நீங்களும் நானும் இந்த திருச்சபையில் இணைக்கப்பட்டிருக்கிறோடைய அடிப்படை காரணம் இயேசு கிறிஸ்து. நீங்களும் நானும் ஒரு மனிதனுடைய முயற்சினாலேயோ ஒரு மனிதனுடைய இன்ஃபுளுயன்ஸ்னாலேயோ இந்த திருச்சபைக்குள்ளாக வரப்படவில்லை, இந்த திருச்சபைக்குள்ளாக ஐக்கியப்படவில்லை. நீங்களும் நானும் இந்த திருச்சபையில் இணைக்கப்பட்டிருக்கோம் என்றால் அதனுடைய அடிப்படை காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. திருச்சபையிலே மனிதனுக்கு எந்த விதமான பெருமையும் எந்த விதமான மகிமையும் கிடையாது. திருச்சபையிலே இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு சதா காலமும் மகிமை உண்டாகுவதாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே நாம் இந்த திருச்சபைக்குள்ளாக ஐக்கியப்பட்டிருக்கிறோம். நாம் ஒன்றிணைந்ததற்கு முக்கிய காரணர் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து நாம் ஒன்றிணைந்ததற்கு எதை கருவியாக பயன்படுத்தினார் என்றால், அவருடைய பிரசங்கத்தை கருவியாக பயன்படுத்தினார். பிரசங்கத்தின் மூலமாக கடவுளுடைய வார்த்தையிலிருந்து தொடர்ச்சியாக பேசப்படுகிற அந்த வார்த்தையின் மூலமாக நாம் அனைவரும் அந்த பிரசங்கத்தின் வல்லமையின் மூலமாக நாம் இந்த திருச்சபையிலே ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம். ரெண்டு முக்கியமான ஒரு விஷயம், இந்த திருச்சபைக்குள்ளாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல், அவருக்குள்ளாக வாழும் இந்த கூட்டு, அவருக்குள்ளாக வாழும் இந்த சமூகமானது பிரசங்கத்தின் வல்லமையினால் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரசங்கத்தின் வல்லமை அந்த கடவுளுடைய வார்த்தையிலிருந்து வருகிறதால் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஆணித்தனமாக புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா இந்த ஐக்கியத்தை சரியாக புரிந்து கொண்டால் மட்டுமே அதுக்கு அடுத்ததான காரியங்களை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு நம்முடைய திருச்சபையின் வாழ்க்கையிலே அதை நடைமுறைப்படுத்த முடியும். இந்த அடிப்படை சத்தியத்திலே, இந்த அடிப்படை காரியத்திலே நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் இதுக்கு அடுத்து நாம் முன்னேறி செல்லவே முடியாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது மறுபடியுமாக நான் சொல்லுகிற ஒரு காரியம், கடவுள் சொல்கிற ஒரு காரியம் என்னன்னு பார்க்கும்போது, சபையானது ஒரு மனிதனை சார்ந்ததல்ல, சபையானது மனிதனை மகிமைப்படுத்தும் ஒரு இடம் அல்ல, சபையானது எப்பொழுதும் நம்முடைய திரித்துவ ஏக தேவனுக்கு மகிமையை கொண்டு சேர்க்கும் ஒரு இடமாக இருக்கிறது. இந்த சபையிலே தொடர்ச்சியாக அந்த திரித்துவ ஏக தேவனுடைய வார்த்தையானது பிரசங்கிக்கப்பட்டு வரும். நாம் அனைவரும் அதில் வல்லமை, அந்த பிரசங்கத்தின் வல்லமையின் ஊடாக நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். பிதாவான தேவன் நம்மை இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்குறித்திருக்கிறார். நாம் எல்லாரும் ஒன்றாக வாழப் போகிறோம் என்பதை இந்த உலகம் உருவாகுவதற்கு முன்பாகவே பிதாவானவர் முன்குறித்து உங்களையும் என்னையும் இந்த ஐக்கியத்துக்குள்ளாக இணைத்திருக்கிறார். இதை சரியான முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும். மற்றும் இன்னொரு விஷயம், இந்த திருத்துவ ஏக தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, நம்மளுக்குள்ளாக ஒரு குடும்ப உறவை கொடுத்திருக்கிறார். நாம் சகோதர சகோதரிகள் என்று, கிறிஸ்துவுக்குள்ளாக சகோதர சகோதரிகள் என்று அழைக்கப்படுகிறோம். நமக்கு உறவை கொடுத்திருக்கிறார். உறவானது பலப்பட வேண்டும், உறவானது கட்டப்பட வேண்டும், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமாக வாழ முடியும். இதுதான் அடிப்படை காரியம், சபையை பற்றி தான் அடிப்படை காரியம். இந்த நிருபத்தை புரிந்து கொள்வதற்காக நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வும் நம்முடைய திருச்சபையின் வாழ்வும் இணைந்து கட்டப்படுவதற்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. மறுபடியும் மறுபடியுமாக நம்ம சிந்தித்து பார்க்கணும். நாம் உறவுகளாக இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளான உறவை பெற்றிருக்கிறோம். கிறிஸ்து நமக்கு அந்த உறவை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவின் மூலமாக இங்கு இறங்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறவர் கிறிஸ்து. நம்ம எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறவர் திருச்சபையின் போதவர் அல்ல, எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறவர் இங்க இருக்கிற மனித பெரிய மனிதர்கள் அல்ல, நம்ம அனைவருக்கும் பொதுவா இருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய வார்த்தை, அவருடைய சிலுவை மரணம், அவருடைய பாடு, அவருடைய உபத்திரவம், அவருடைய ஊழியம் அவருடைய வார்த்தையாக மட்டுமே இருக்கிறது. இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமாக இருக்கிற மனிதன் இந்த ஐக்கியத்துக்குள்ளாக அந்த அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு மனிதனாக இருக்கிறான். கிறிஸ்து எப்படி நம் மீது அந்த அன்பை வெளிப்படுத்தினாரோ, அந்த அன்பை மறுபடியும் நாம் நம்முடைய விசுவாசிகள் இடத்துல, இந்த ஐக்கிய இடத்துல நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். பவுல் அதான் சொல்றார் 8 வசனத்துல, அந்த உருக்கமான அன்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது, அந்த அன்பு என்ற பதம் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த தெய்வீக அன்பை வெளிப்படுத்துகிறது. அது என்ன பொருள் தருகிறது என்று பார்க்கும் போது, அது தெய்வீக அன்பை குறிக்கிறதாக இருக்குது. கிறிஸ்து எப்படி உங்களையும் என்னையும் நேசித்தார், கிறிஸ்து நாம் பாவிகளாக இருக்கும் போது, சத்ருவா இருக்கும் போது, பலனற்று இருக்கும் போது, தகுதி இல்லாத போது கிறிஸ்து நம்மளை நேசித்தார். எந்த விதத்திலும் நம்ம இடத்துல இருந்து ஒரு மறுபடியுமாக ஒரு அன்பை எதிர்பாராமல், ஒன்றும் எதிர்பாராமல், நாம் பலவீனர்களாய் இருந்த போது, செத்தவர்களாய் இருந்த போது, கடவுளுக்கு எதிரியாக இருந்த போது நம்மை நேசித்தார். அதே அன்பை நாம் திருச்சபையிலே வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக வாழும் சமூகம் என்றால், கிறிஸ்து நமக்கு கொடுத்த அந்த அன்பையும், கிறிஸ்து நமக்கு கொடுத்த அந்த மன்னிப்பையும் மறுபடியும் நாம் நம்முடைய சக விசுவாசிகள் இடத்துல, இந்த திருச்சபின் இடத்துல வெளிப்படுத்துவது. அதனாலதான் நம்மளை ஒரு கூட்டாக, ஒரு குடும்பமாக, உறவுகளோடு நம்ம இங்க வைத்திருக்கிறார். இதுதான் நம்ம 8 வசனத்துல பார்த்தோம். இந்த 8 வசனத்தின் அடிப்படையிலே 9, 10, 11 வசனங்களிலே தன்னுடைய வேண்டுதல்களை ஏறெடுக்கிறார். இந்த வேண்டுதல் என்ன அப்படின்னா, எப்படி நான் இந்த அன்பை வெளிப்படுத்துவது. 9 வசனத்தை பார்க்கும்போது, மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக, உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகம் அதிகமாய் பெருகவும் என்று சொல்லியிருக்கிறார். முதலாவது, எப்படி நான் இந்த திருச்சபைக்குள்ளாக, கிறிஸ்து அமைத்த இந்த ஐக்கியத்துக்குள்ளாக என்னுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அது எப்படி அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்றால், அன்பை அதிகமாய் வெளிப்படுத்த வேண்டும். அதான் சொல்றார் 9 வசனத்தின் பின்பகுதியை பார்க்கும் போது, இன்னும் அதிக அதிகமாய் பெருகவும். அன்பானது அதிக அதிகமாய் இந்த ஐக்கியத்திலே காணப்பட வேண்டும், அன்பானது அதிக அதிகமாய் இந்த ஐக்கியத்திலே பெருக வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். அன்பானது முறையாக வெளிப்படுத்த வேண்டும். அந்த முறையாக வெளிப்படுத்துவது எப்படி என்று பார்க்கும் போது, முதலாவது அந்த அன்பை அதிகரிக்க வேண்டும் என்று சொல்கிறார் பவுல். திருச்சபையிலே அன்பை வளர வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறார். நம்ம பிலிப்பி பட்டணத்துடைய திருச்சபையை பார்க்கும் போது, 7வது வசனம், 8வது வசனத்துல பார்க்கும் போது, அவருடைய உபத்திரவத்திலே தன்னுடைய அன்பை பகிர்ந்து கொண்டார்கள். ரைட், அவர்கள் அன்புள்ளவர்களாக இருக்கிறார்கள், அதனாலதான் அவர் சந்தோஷப்படுறார். அவர்கள் அன்புள்ளவர்களாக இருக்கிறார்கள், சுவிசேஷத்துக்கு உடன்பட்டவர்களாக இருக்கிறார்கள், அதனாலதான் அவர்கள் நான் எப்போ நினைச்சாலும் சந்தோஷப்படுறேன்னு சொல்றார். பிலிப்பி பட்டணத்துல அந்த அன்பானது அவர்கள் பவுலுக்கு நன்றாக தெரிகிறது. மறுபடியும் பவுல் ஏன் ஜெபிக்கிறார், இந்த அன்பு அங்க சரியான முறையிலே வளர வேண்டும் என்பதற்காக, அன்பு அங்க பெருக வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறார். அன்பை பற்றி பார்க்கும் பொழுது, அன்பின் தரம் உயர்த்தப்பட வேண்டும். பிலிப்பி திருச்சபையில அன்பு இருக்கு, ரைட், எஸ், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. இப்போ ஏன் வேண்டுதல் செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது, அன்பின் தரம் அதிகரிக்க வேண்டும். The quality of love should be increased. அந்த அன்பின் தரமானது உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறார். எப்படி அன்பின் தரமானது உயர்த்தப்பட வேண்டும்? அன்பை பற்றி நாம் முதலாவது சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு என்பது ஒரு நிலையானது அல்ல. இப்ப அன்பு நான் ஒருத்தர் மேல வச்சுட்டேன் அப்படின்னா அந்த அன்பு அப்படியே நின்று போறது கிடையாது. இந்த அன்பு என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அந்த தனிப்பட்ட மனிதர் மீது வளர்கிறதா இருக்க வேண்டும். அன்பு எப்பொழுதும் செயல்படுகிறதா இருக்க வேண்டும். முதலாவது அன்பானது ஒரு நிலையானது அல்ல. அடுத்து பார்க்கும்போது அன்பு ஒரு செயல்படுகிறது. இட்ஸ் அ ப்ராசஸ். லவ் இஸ் அ ப்ராசஸ். அன்பு செயல்படுகிற ஒரு உணர்வாக இருக்கிறது. ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதர் மீது நான் ஒரு அன்பு வைக்கிறேன் என்று பார்க்கும் பொழுது முதலாவது நான் அந்த மனிதனிடத்தில் எப்படி பார்த்தேனோ அப்பொழுது என்ன அன்பு இருந்ததோ அந்த அன்போடு நிற்பது மெய்யான அன்பு அல்ல. அந்த அன்பு அந்த தனிப்பட்ட மனிதனிடத்துல இன்னும் வளர்கிறதாய், தொடர்ச்சியாக வளர்கிறதாய் காணப்பட வேண்டும். மெய்யான அன்பு என்பது தொடர்ச்சியாக வளர்வது, அது செயல்படும் உணர்வாக இருக்கிறது. ஒருவர் மீது வைக்கும் அன்பு அதிகரிக்கிறது, மெய்யான அன்பாய் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம சந்திக்கிற ஒரு ஒரு நடைமுறை காரியம் என்ன அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட மனிதர் மீது என்னால் இவ்வளவுதான் அன்பு வைக்க முடியும், இதுக்கு மேலாம் அவனை நேசிக்க முடியாது, இதுக்கு மேல அந்த தனிப்பட்ட நபர்கிட்ட போய் நான் என்னுடைய அன்பை வெளிப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்றது உண்மையான அன்பு இல்லை. அதான் வேதம் சொல்லுது. அன்பு என்ன, அன்புனா என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அந்த அன்பானது அந்த தனிப்பட்ட மனிதன் மீது வளர்கிறதாய், பெருகிறதா இருக்க வேண்டும். அது தொடர்ச்சியாக அந்த மனிதன் இடத்துல பெருகிறதா இருக்கும். இதுதான் கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில பாக்குறோம். நான் பெலனற்றனா இருந்த போது, நான் எழுதியா இருந்த போது, நான் துரோகியா இருந்த போது அவர் என்ன நேசிச்சார். நேசிச்சு என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த உறவில் மாற்றம் ஏற்பட்டது. துரோகியா இருந்தேன், பெலனற்றவனா இருந்தேன், செயலற்றவனாக இருந்தேன். இப்ப நீ என்ன செய்தார் என்றால் அவருடைய அன்பு என்னை என்ன செய்தது என்றால் பலன் உள்ளவனாக்கியது, செயல்பட வைத்தது. இப்பொழுது என்னை அவருடைய பிள்ளையாக, அவருடைய குமாரனாக மாற்றியது. அங்க என்ன செய்யறது, அந்த ப்ராசஸ், அந்த கிறிஸ்துவனுடைய அன்பு அங்க செயல்படுகிறதாக இருக்கிறது, வளர்ந்துகிட்டே இருக்கு. பாக்குறதோட இல்ல, அங்க முதலாவது அந்த மனிதன் இடத்துல அந்த அன்பு எப்படி இருந்ததோ அது இன்றைக்கு மாற்றத்தை கொடுத்திருக்கிறது. கிறிஸ்து முதலாவது என்னை பார்க்கும் போது நான் எதிரியாகவும் துரோகியாகவும் பலனற்றவனாகவும் செயலற்றவனாகவும் செத்தவனே போல் காணப்பட்டேன். ஆனால் இப்பொழுது நான் பலனுடையவனாய், செயல்படுகிறவனாய், அவருடைய குமாரனாக நான் காணப்படுகிறேன். ஏன் முழுவதும் அவருடைய அன்பு எனக்குள்ளாக செயல்படுகிறது. அவர் கிறிஸ்துவுடைய அன்பு எனக்குள்ளாக வளர்கிறதா இருக்கிறது. கிறிஸ்துவின் மீது அவருடைய அன்பை வளர்க்கிறவராய், செயல்படுகிற அன்பை என்னுடைய இருதயத்தில் அவருடைய இருதயத்தில் வைத்திருக்கிறவராய் இருக்கிறார். அவர் தொடர்ச்சியாக என்னோடு உறவில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அவர் தொடர்ச்சியாக என்னோடு அன்பின் உறவில் இணைக்கப்பட்டிருக்கிறார். அதனால் அந்த அன்பானது தொடர்ச்சியாக வளர்ந்து எங்களுடைய உறவிலே மாற்றங்கள் ஏற்படுகிறது. இதுதான் அன்பு. அன்பானது எப்பொழுதும் நிலையானது அல்ல. பவுலின் மாந்தை என்ன அப்படின்னு பார்க்கும்போது விசுவாசிகள் அன்பில் சிறந்து விளங்க வேண்டும், அன்பில் பெருக வேண்டும். இதுதான் பவுலுக்கு ஒரு பெரிய வாஞ்சை. பவுலோட ஆசை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சபை மக்கள் அன்பில் சிறந்து விளங்க வேண்டும், அன்பை சரியா புரிந்து கொள்ளும். அதனாலதான் 1 கொரிந்தியர் 13 வாசிக்க சொல்றேன், அன்பை பற்றி நாம சரியான முறையில விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து பார்க்கும்பொழுது அவர் சொல்றார் அதிக அதிகமாய் அன்பு என்ன செய்யணும் அப்படின்னா அதிக அதிகமாய் பெருக வேண்டும். அதிக அதிகம் என்ற பதம் என்ன குறிக்கிறது, மூல பாஷையில் என்ன குறிக்கிறது என்று பார்க்கும்போது அது தொடர்ச்சியான வளர்ச்சியை குறிக்கிறது, அது சிறப்பாக வெளிப்பட வேண்டும் என்று குறிக்கிறது. அப்ப அன்பு அதிகம் அதிகமாய் பெருக வேண்டும் என்று சொல்லும் போது அன்பானது தொடர்ச்சியாக வளர்ச்சியையும் தன்னுடைய சிறப்பான செயலையும் வெளிப்படுத்த வேண்டும். இதுதான் உண்மையான அன்பு என்று குறிக்கிறது. பவுல் அன்பு என்ற வார்த்தையை சாதாரணமாக பயன்படுத்தல. 8 வசனத்துல ஒரு அன்பையும் 9 வசனத்துல வேற ஒரு அன்பையும் குறித்து பேசவே இல்லை. அங்க இருக்கிற வார்த்தையை பார்க்கும்போது மேலும் அப்படின்னு கூறும்போது மேலே சொல்லப்பட்ட அந்த அன்பின் சாயலாக அதே அன்பை மறுபடியும் சொல்கிறார். திருச்சபையிலே விசுவாசிகள் எந்த மாதிரியான அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று பார்க்கும்போது கிறிஸ்து உங்களிடத்தில் என்ன விதமான அன்பை வெளிப்படுத்தினாரோ அதே அன்பை நீங்கள் திருச்சபையிலே வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவனுடைய அன்பு நாளுக்கு நாள் வளர்கிறதா இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய அன்பின் தரம் உயர்ந்து கொண்டே இருக்கிறதா இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய அன்பு நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கையிலே அது செயல்படுகிறதா இருக்கிறது. இதான் அந்த ப்ராசஸ். இப்ப இன்னைக்கு நான் அதே அன்பை நம்மளுடைய திருச்சபையில இந்த திருச்சபையில வெளிப்படுத்துகிறவனாக இருக்க வேண்டும். எப்படி
அதை நான் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதை நடைமுறைப்படுத்த புட்டின் பிராக்டிஸ் அன்பை என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய திருச்சபை வாழ்க்கையில, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில அதை நான் நடைமுறைப்படுத்துகிறவனாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு கல்யாணம் இருக்கீங்க. முதல் முதலாக உங்களுடைய மனைவியை பார்த்த போது ஏற்பட்ட காதலுக்கும் இப்பொழுது இருக்கிற காதலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அப்படி ஒரு கேள்வி கேட்டேன்னா சிரிப்போம் எல்லாரும். அது வளர்ந்த ஒரு காதலாக இருக்குதா? இது முத நாள் இருந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இருந்த அந்த எக்ஸைட்மெண்ட் இன்னைக்கும் குறையாம இருக்குதா? அது ஒரு டவுட். அது உண்மையான அன்பு அல்ல. அந்த எக்ஸைட்மெண்ட் இன்னும் கூடிக்கிட்டே இருக்கும், அந்த எக்ஸைட்மெண்ட் இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்கும். அந்த அன்பு தொடர்ச்சியாக பெரு வளர்கிற ஒரு அன்பாக உங்கள் மனைவியின் மீதும் உங்கள் கணவன் மீதும் அது வளர்கிற ஒரு அன்பாக காணப்பட வேண்டும். அதுதான் மெய்யான அன்பு. கிறிஸ்து உங்கள் இடத்துல என்ன விதமான அன்பை வெளிப்படுத்தினாரோ அதே அன்பை உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் திருச்சபையின் வாழ்க்கையிலும் வெளிப்படுத்துவதுதான் மெய்யான அன்பாக இருக்கிறது. இந்த அன்பை யார் இடத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்று பவுல் சொல்றார் என்று பார்க்கும்போது முதல் 8 வசனங்களை யாரை குறித்து பேசுகிறார் பவுல்? திருச்சபை விசுவாசிகள் இடத்திலே அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். பவுலதான் சொல்றாரு அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்தினார் அப்படின்னு பார்க்கும்போது மூன்றாம் வசனத்துல பார்க்கும்போது அவர் ஐக்கியத்தை பற்றி பேசுகிறார். விசுவாசிகளிடையேதான சுவிசேஷ ஐக்கியத்தை பற்றி பேசுகிறார். முதல் 8 வசனத்திலே அனைவரும் திருச்சபையில் இருக்கிற அனைவரையும் ஒன்றிணைத்து பேசுகிறார். 8 வசனத்திலே அந்த கிறிஸ்துவின் அன்பு அனைவரையும் அரவணைக்கிறதாக இருக்குது என்று பேசுகிறார். இந்த அன்பானது திருச்சபையிலே எல்லா விசுவாசிகள் இடத்திலும் வெளிப்படுத்த வேண்டும். இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா இந்த அன்பை எனக்கு பிடிச்சவங்கிட்ட மட்டும் நான் வெளிப்படுத்துவது உண்மையான அன்பு அல்ல. இந்த அன்பை, என்னுடைய அன்பை திருச்சபையில் இருக்கிற அனைவரிடத்திலும் வெளிப்படுத்த வேண்டும். விசுவாசிகள் இடத்திலே அந்த அன்பின் தரமானது அதிக அதிகமாய் பெருக வேண்டும். அன்பின் தரமானது ஒரு நிலையானது அல்ல, அது வளர்கிறது. அவர் தொடர்ச்சியாக விசுவாசிகளிடையே அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று பேசுகிறார். இப்பொழுது விசுவாசிகள் ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் அன்பை அதிகமாய் வளர்கிற அன்பை தொடர்ச்சியான அன்பை வெளிப்படுத்த வேண்டும். இதைதான் நம்ம பார்க்கிறோம். யோவான் 15 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 15:9-11 வரைக்கும் வாசிக்கிறேன். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனையை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனையை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி, உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி இவைகளை உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஏன் அன்புல நிலைத்திருக்கணும் அப்படின்னா, முதலாவது நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நான் அன்புல நிலைத்திருக்கணும். இந்த அன்பை அவர் இயேசு கிறிஸ்து எங்கிருந்து பெற்றிருக்கிறார் என்று பார்க்கும்போது பிதா என்னில் அன்பா இருந்தது போல, இந்த அன்பு எங்க இருந்து, இந்த கிறிஸ்து வெளிப்படுத்திய அன்பு எங்கிருந்து அவரால் பெறப்பட்டது என்று பார்க்கும்போது பிதாவின் இடத்திலிருந்து பெறப்பட்டது. பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன், என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். அடுத்து 9:10 பார்க்கும்போது நான் என் பிதாவின் கற்பனையை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனையை கை கொண்டால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறீர்கள். இப்ப அந்த அன்புல நிலைத்திருக்கணும் அப்படின்னா அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதைதான் நம்ம 17 பார்க்கிறோம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் போதனை என்ன இருக்கு, என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசுவாசிகளிடையே சக மனிதர்களிடையே அன்பை வெளிப்படுத்த வேண்டும். யோவான் 14:15 பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்கிற காரியம், நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனையை கை கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்போ அவர் இடத்துல அன்பா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவருடைய கற்பனையை கை கொள்றோம். அவருடைய கற்பனை என்ன? நீங்க என்னிடத்துல என்ன அன்பை பார்த்தீங்களோ அதை சக விசுவாசிகள் இடத்திலும் அதை அன்பை வெளிப்படுத்துங்கள், அதுல நிலைத்திருங்கள், அதில் வளருங்கள் என்று சொல்கிறார். சபையானது இன்று இப்படிப்பட்ட அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அன்பு தொடர்ச்சியான வளர்ச்சிக்கு நேராக வழிவகுக்கிறதா இருக்கிறது. இன்னைக்கு பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில அன்பை ஏன் சரியாக வெளிப்படுத்த முடியல அப்படின்னா, இன்னைக்கு நம்முடைய கலாச்சாரம் அது மிகப்பெரிய ஒரு இடையூறாக இருக்குது. நம்முடைய கலாச்சாரத்துல அன்பை சரியான முறையில வெளிப்படுத்த கற்றுக்கொள்வதே இல்லை. வேதம் நம்மளுக்கு போதிக்குது தொடர்ச்சியாக அன்பை வெளிப்படுத்த வேண்டும். ஒரு மனுஷன் இடத்துல, ஒரு விசுவாசி இடத்துல ஒரு குறையை பார்த்துட்டோம் அப்படின்னா, அந்த குறையை பார்த்துட்டு அவர் இடத்துல அந்த அன்பு செலுத்துறதை நம்ம நிப்பாட்டுற ஒரு ஜனங்களாக தான் காணப்படும்.
நம்மளுக்கு எதிரா ஒரு மனிதன் பேசிட்டார் அப்படின்னா, நம்மளுக்கு விரோதமா ஒரு காரியத்தை சொல்லிட்டார் அப்படின்னா, நம்மளுக்கு விரோதமாக செயல்பட்டார் என்று பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அந்த மனிதன் இடத்துல அந்த அன்பை வெளிப்படுத்த நம்ம தடைப்படுத்துவோம். பேதுரு ஒன்னு பேதுருவை பார்க்கும் போது, ஒன்னு பேதுரு 4 அதிகாரம் கண்டிப்பா திருப்பி கொள்ளும், ஒன்னு பேதுரு 4:8 அன்பு திரளான பாவங்களை மூடும். உண்மையான அன்பு என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த உறவை தடை செய்யாது. இப்ப பவுல் இந்த பிலிப்பி திருச்சபைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, முறையாய் அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும். இப்ப முறையாய் வெளிப்படுத்த வேண்டும் என்றால், கிறிஸ்துவினுடைய அன்பை நாம் பெற்றிருக்கிறோம். கிறிஸ்து நம் இடத்துல என்ன அன்பை கொடுத்திருக்கிறாரோ அதை வெளிப்படுத்தும் போது, உறவுகளில் பாதிப்பு ஏற்பட்டாலும் அந்த அன்பானது திரளான பாவங்களை மூடுகிறதாக இருக்கிறது. அந்த அன்பானது வளர்கிறதா இருக்கிறது. அந்த அன்பானது தொடர்ச்சியாக வளர்கிற உறவை, வெளப்படுத்துகிற உறவை குறிக்கிறதாக இருக்கிறது. அன்பு இந்த சபையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும். நிறைய பேர் பிரசங்கம் கேட்டாச்சு, அன்பு குறிச்சு நிறைய பிரசங்கம் கேட்டாச்சு, ஒற்றுமையை குறிச்சு நிறைய பிரசங்கம் கேட்டாச்சு, இறையல் பூர்வமாக அதிக பிரசங்களை கேட்டாச்சு. ஆனால் இதை எப்பொழுது நடைமுறைப்படுத்த போகிறோம்? அன்பானது திருச்சபையிலே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அன்பானது நாம் கூடி வரும்போது நம் இடையே அதை வெளிப்பட வேண்டும். ஆராதிக்க வரும்போது அன்பு வெளிப்பட வேண்டும். அன்பு வெளிப்படும் போது சந்தோஷம் காணப்படும், உறவு பலப்படும். உறவு பலப்படும் போது நாம் அனைவரும் இணைந்து தேவனை மெய்யாய் ஆராதிக்க முடியும். அன்பு வெளிப்படல அப்படின்னா உண்மையா தேவனை ஆராதிக்க முடியாது. இங்க வந்து நம்ம போலித்தனமா தான் இருக்கும். அன்பு வெளிப்பட்டா மட்டும்தான் சந்தோஷமும் உறவும் பலப்படும். சந்தோஷமும் உறவும் பலப்படல அப்படின்னா நாங்க இங்க உண்மையா உட்கார முடியாது. இங்க நம்ம உண்மையா உட்கார்ந்து தேவனை மெய்யாய் ஆராதிக்க வேண்டும் என்றால், முதலாவது நாம் அன்பை வெளிப்படுத்தியாக வேண்டும். இது ஒரு கட்டளை. இது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்த கட்டளை. இந்த இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு போதிக்கிற கட்டளை. இந்த கட்டளை அப்போஸ்தலர்கள் திருச்சபைக்கு போதித்தார்கள். இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கொடுத்து அங்கே நிக்கல, அது அங்கிருந்து வளர்கிறதா இருக்கிற, அடுத்து அது திருச்சபைக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. பேதுரு பேசுகிறார், பவுல் பேசுகிறார், யோவான் பேசுகிறார், எல்லாரும் தன்னுடைய சுவிசேஷ ஊழியத்திலே இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பை பகிர்கிறவர்களாக, திருச்சபைக்கு அதை உட்புகுத்துறவர்களாக இருக்கிறார்கள். இந்த அன்பானது இந்த திருச்சபையிலே வளர்கிறதா இருக்க வேண்டும். அன்பானது நிலையானதல்ல, இது வளர்கிறது. இந்த திருச்சபை வளர வேண்டும் என்றால், இந்த திருச்சபையிலே நாம் மெய்யாய் கடவுளை ஆராதிக்க வேண்டும் என்றால், இந்த திருச்சபை வளர்ந்து அனைவருக்கு கனித்தரும் ஒரு திருச்சபையாக இருக்க வேண்டும் என்றால், முதலாவது இந்த திருச்சபை விசுவாசிகள் உங்களுடைய அன்பை மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்தியாக வேண்டும். அடுத்து இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, அன்பை எப்படி வெளிப்படுத்துவது? அன்பு ஒரு குருட்டாட்டம் உள்ள ஒரு அன்பு கிடையாது. அன்பானது அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும். 9 பின்பகுதியை பார்க்கும் போது, உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிக அதிகமாய் வெல்லப்பட வேண்டும். இப்பொழுது பவுல் என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும்போது, அன்பு எப்படி வளரும் என்று சுட்டி காட்டுகிறார். முதலாவது அன்பு வளர வேண்டும் என்று சொல்லிட்டார். அடுத்து அன்பு எப்படி வளரும் என்பதை சுட்டி காட்டுகிறார். பவுல் என்ன ஜெபிக்கிறார் என்று பார்க்கும் போது, அன்பானது அறிவினால் பெறுகிறதா இருக்க வேண்டும். அன்பு மட்டும் சும்மா இருந்து அப்படியே பெறுகாது. அன்பு வளர வேண்டும் என்றால் அதுக்கு அறிவு முக்கியமாக இருக்கிறது. அறிவும் எல்லா உணர்வோடும் இணைந்து தான் அன்பு பெறுகிறதாக இருக்கிறது. அறிவு மட்டும் இருந்து பிரயோஜனம் அல்லன்னு சொல்லி நம்ம ஒன்னு குருந்தியர் 8:13 பார்க்கும்போது பவுல் தன்னை பத்தி பேசுறார். என் இடத்துல எவ்வளவு அறிவு இருந்தோம், என் இடத்துல அன்பு இல்லை அப்படின்னா நான் போஜனமற்றவன் என்று சொல்றார். ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது அன்பானது அறிவில் வளர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அன்பு அறிவினால் அதிக அதிகமாய் பெறுகிறதா இருக்க வேண்டும். அன்பை அதிகரிக்க தேவன் அறிவை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். முக்கியமான ஒரு விஷயம், அன்பு வளர வேண்டும் என்று பார்க்கும் பொழுது அன்பு மட்டும் தனியாக வளர்ந்து விடாது, அறிவு மட்டும் தனியாக நின்று விடாது. அன்பு பெருக வேண்டும் என்றால் கடவுள் அறிவை, அன்பை பெருக்குவதற்கு ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். அன்பு இருந்தால் மட்டும்தான் மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும், மற்றவர்களுக்காக நாம் உழைக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரும். அந்த உழைப்பும் அந்த உதவியும் அந்த சேவையும் எப்படி செய்ய வேண்டும் என்று அறிவு நம்மளுக்கு கற்றுத்தருகிறதாக இருக்கிறது. அன்பு உள்ளதாக அல்ல. ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் ஒருவருக்கு எப்படி அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று நம்மளுக்கு அறிவு போதிக்கிறதா இருக்கிறது. அன்பானது அறிவினால் பிணைக்கப்பட்டதாக இருக்கிறது. சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு லவ் இஸ் பிளைண்ட் இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் வாசகம் ஆட்டோக்கினால எழுதிப்பாங்க. லவ் இஸ் பிளைண்ட் இல்ல, அன்பானது அறிவினால் பிணைக்கப்பட்டதா இருக்கட்டும். அது குடும்ப உறவினாலும் சரி, கடவுளுக்குள்ள இருக்கிற உறவினாலும் சரி, நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்வினாலும் சரி, திருச்சபையின் வாழ்வினாலும் சரி, அன்பானது அறிவினால் கட்டமைக்கப்பட்டிருக்க வேண்டும். குறிப்பாக இது திருச்சபை வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி. கணவனும் மனைவியுமாக இணைந்து வாழும் பொழுது இருவரும் ஒருவரை பற்றி ஒருவர் அறிந்திருக்க வேண்டும், ஒருவரை பற்றி ஒருவர் சரியான முறையிலே தெரிந்திருக்க வேண்டும். எப்படி அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை அறிவு சொல்லி தருகிறதாக இருக்கிறது. எப்பவும் மறுபடியும் சொல்கிற ஒரு காரியம் என்னன்னு பார்க்கும்போது, அறிவு சாதாரணதல்ல. அறிவு என்று சொல்லும் போது பவுல் பயன்படுத்துகிற இந்த வார்த்தை அறிவு எதை சொல்கிறது என்று பார்க்கும்போது, அறிவு என்பது கடவுளின் சித்தத்தை சரியாக அடையாளம் காண்பிப்பதை குறிக்கிறது. இந்த இடத்துல அன்பானது அறிவிலும் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையினுடைய மெய்யான அர்த்தம் என்னன்னு பார்க்கும்போது, அது கடவுளின் சித்தத்தை சரியாக அடையாளம் கண்டுபிடிப்பது. இப்ப கடவுளுடைய சித்தம் என்ன என்பதை சரியாக புரிந்து கொள்ளும் ஒரு அறிவு தேவைப்படுகிறதாக இருக்கிறது. சரியான வேத அறிவும் சரியான தேவனுடைய சித்தத்தை அடையாளம் காண்பிப்பதும் ஒன்றிணைந்து காணப்படுகிறது. இப்போ அன்பு மட்டும் தனியா இல்ல, அறிவு மட்டும் தனியா இல்ல அப்படின்னு பார்க்க, இந்த அறிவுனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய சித்தத்தை சரியாக அடையாளம் காண்பிப்பது, இதுதான் கடவுளுடைய சித்தம் என்பதை சரியாக புரிந்து கொள்வது. எப்படி கடவுளுடைய சித்தத்தை சரியாக தெரிந்து கொள்ள முடியும்? வேதத்தை வாசிக்கும் போது, வேதத்தை தொடர்ச்சியாக தியானிக்கும் போது, வேதத்திலிருந்து கடவுளுடைய சித்தத்தை நாம் பார்க்க முடியும். வேதத்திலே தேவன் தன்னுடைய சித்தத்தை தெளிவுபடுத்தி வைத்திருக்கிறார். இப்ப அன்போடு நான் வளரணும் அப்படின்னா, முதலாவது நான் வேத அறிவுல நான் வளர்ந்தவனா இருக்கணும். நான் அன்பை வெளிப்படுத்தணும் அப்படின்னா, நான் தொடர்ச்சியா வேதத்தை சரியான முறையிலே தியானிக்கிற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். அன்பை பார்க்கும்போது அன்பு அறிவுல பெருக வேண்டும் என்றால், முதலாவது அந்த மனிதன் அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு மனிதன் வேதத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். அவனால் மட்டுமே அந்த முறைப்படுத்தப்பட்ட அன்பை திருச்சபையிலே காண்பிக்க முடியும். அவனால் மட்டுமே கிறிஸ்து எப்படி அவன் இடத்தில் அன்பை வெளிப்படுத்தினாரோ அதே அன்பை திருச்சபையிலே காண்பிக்க முடியும், குடும்ப வாழ்க்கையிலே காண்பிக்க முடியும், பொது வாழ்க்கையிலே காண்பிக்க முடியும். வேதம் வாசிக்காம அன்பை பத்தி பேசினா, வேதம் வாசிக்காம அன்பை வெளிப்படுத்து அப்படின்னு சொன்னா அது நடைமுறையிலே அல்ல. இப்ப ஏன் திருச்சபையில அன்பு காணப்படல அப்படின்னா, அடிப்படை காரியம் வேத அறிவு சுத்தமா இல்ல, வேதத்தை சரியா வாசிக்கிறது இல்ல, வேதத்தை தியானிப்பது இல்ல, கிறிஸ்து வேதத்துல என்ன சொல்லியிருக்காரோ அதை நம்ம பாக்குறது இல்ல. இப்ப கடவுளுடைய சித்தம் என்ன என்பதை புரிந்து கொள்ளாததினாலே மட்டுமே அன்பு நம்மளுக்கு வெளிப்படுத்த முடியல. கடவுளுடைய சித்தத்தை சரியாக அடையாளப்படுத்தும் ஞானம் நம்மளுக்கு தேவைப்படுகிறது. அதற்கு வேத அறிவு அவசியமாக இருக்கிறது. இவர் பவுல் இப்படி சொல்லும் போது பவுல் ஓசியாவை ஞாபகப்படுத்துகிறார். ஓசியா 4 திருப்பிக் கொள்ள, ஓசியா 4:1 இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளே, கர்த்தருக்கு குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது ஏனென்றால் தேசத்தில் உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, தேவனை பற்றி அறியும் அறிவில்லை. அடுத்த 6 பார்க்கும் பொழுது, என் ஜனங்கள் அறிவில்லாமினால் சங்காரமாகிறார்கள், நீங்கள் அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசார் என்ன இராத படித்து நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய தேச வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறப்பேன். இதுதான் சொல்ற ஓசியாவில் பார்த்து இப்பதான் கடைசியாக பார்த்து முடிச்சு, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை மறந்தார்கள், தேவனுடைய வார்த்தையை விட்டு பின்வாங்கி போனார்கள், தேவனுடைய சத்தத்தை கேட்காமல், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கூடாமல் அவரை தொடர்ச்சியாக நிராகரித்ததால் அங்க என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது, அங்க தேவ அறிவு மட்டுப்பட்டு போச்சு. ஜனங்கள் தேவனிடத்தில் அன்பை செலுத்த முடியவில்லை, ஜனங்கள் தேவனுக்கு நேராக அன்பை செலுத்த முடியவில்லை, ஜனங்களுக்கும் ஜனங்களுக்கும் இடையே அன்பில்லை. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானதை செய்து சிறையிருப்புக்குள்ளாக போனார்கள். தொடர்ச்சியாக அங்க ஓசியா தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாகவும், தன்னுடைய சொல்லின் மூலமாகவும், தன்னுடைய பிரசங்கத்தின் மூலமாகவும் அங்கே அந்த ஜனங்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்வை வாழ்ந்த போதிலும் கூட, அவன் மெய்யான அன்பை வெளிப்படுத்தி இருந்த போதிலும் கூட, அந்த மனிதனையும் அவனுடைய வாழ்க்கையும் அவனுடைய தேவனையும் அவர்கள் நிராகரித்ததனால் அவர்கள் சிறையிருப்புக்குள்ளாக சென்றார்கள். அவர்களால் அந்த அன்பை வெளிப்படுத்த முடியவே இல்லை. அங்க ஓசியா தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய தனிப்பட்ட முறை வாழ்க்கையில ஓமேருடன் வாழ்ந்து அந்த அன்பை வெளிப்படுத்துகிறான். அவன் தேவனுடைய சித்தத்திற்கு செவி கொடுத்தான். தேவன் சொல்றார், போய் ஓமேரை நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அவள் வேசி என்று சொன்ன போதிலும் கூட, அவள் வேசியாக இருந்த போதிலும் கூட, அவள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சித்தத்தை நிதானித்தறிந்து அதை சோதித்து பார்த்து அதற்கு கீழ்ப்படிந்தான் என்று பார்க்கிறோம். அங்கு அவனுடைய அறிவு வெளிப்பட்டது என்று பார்க்கிறோம். அவன் தேவ அறிவில் பலமுள்ளவனாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். அவன் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக அந்த முழு இஸ்ரவேலர்களுக்கும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தான். நான் எப்படி கோமேரை நேசிக்கிறேனோ அதே நிலைமைதான் கிறிஸ்துவம் மேல வைத்திருக்கிற அன்பு என்று தொடர்ச்சியாக அவனுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் பிரசங்கத்தின் மூலமாகவும் பொதித்து வந்தான். அவர்கள் அந்த அறிவை நிராகரித்தார்கள். தேவன் அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் நிராகரித்தார். தேவனுடைய அறிவு இல்ல, தேவனை பற்றியதான அறிவு நம்மள இடத்துல கம்மியா இருந்துச்சு அப்படின்னா மிகவும் மோசமான ஒரு சூழல். தேவனுடைய சித்தத்தை சரியாக அடையாளம் காண்பித்த இரண்டு மனிதர்கள் இன்றைய காலையில பார்த்தோம். யோசேப்பு மரியாள். யோசேப்புக்கு 18 வயசுல இருந்து 21 வயசு, மரியாளுக்கு 13 வயசுல இருந்து 14 வயசு. அந்த சிறு வயதிலே தேவதூதன் மரியாள் இடத்துல இருந்து பேசும் போதும் யோசேப்பின் இடத்துல பேசும் போதும் தேவனுடைய சித்தத்தை சரியாக அடையாளம் காண்பித்தார்கள். அவர்கள் சரியாக புரிந்து கொண்டார்கள். அவருடைய நிலைப்பாட்டை யோசித்து பாருங்கள். நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. அடுத்து அவர்கள் கல்யாணம் ஆனோடனே அவர்கள் இருவரும் வீதியிலே நடக்கும்போது மரியாள் கர்ப்பவதியாக இருக்கிறாள் என்று அந்த பொது ஜனங்களுக்கு தெரியும் போது அந்த மனிதர்கள் என்ன பேசியிருப்பாங்க, குடும்பத்தினர் என்ன பேசியிருப்பாங்க, இவருடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கும். ஆனால் யோசேப்பும் மரியாளும் வேத அறிவு நிறைந்தவர்களாய் தேவனுடைய சித்தத்தை சரியான முறையிலே உணர்ந்தவர்களாய் இருந்ததனால் அவர்கள் அதை எதையும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய மேசியாவுக்காக எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டிருந்தார்கள். மேசியாவின் இடத்துல தன்னை அழைத்த தேவனிடத்துல அந்த வரப்போகிற மேசியாவுக்காக தங்களுடைய அன்பை, தங்களுடைய மோசமான சூழலில் இருந்தாலும் கூட, தங்களை சுற்றி பல பேர் பலவிதமாக பேசினாலும் கூட, அவர்கள் தேவன் மீது தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார்கள். அதனால் அவர்களுடைய வாழ்வு தேவனிடத்தில் அவர்கள் எவ்வளவு அன்பா இருந்தார்கள் என்பதை வெளிப்படுத்தியது. அவருடைய வாழ்வு நம்மளுக்கு இன்றைக்கும் தேவன் மீது இப்படிப்பட்ட உணர்வையும் இப்படிப்பட்ட அன்பையும் வெளிப்படுத்த வேண்டும் என்று இன்றைக்கும் 2019 ஆண்டும் நம்மளுக்கு நல்ல செய்து கொடுத்து கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அவருடைய ஒரு வாழ்வு லூக்கா 1:38 பார்க்கும் பொழுது மரியாள் சொல்றா, இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், தேவதூதர் சொல்றான், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே மரியாளுடைய வாயிலிருந்து வர வாட்ட, இதோ அவன் ஆண்டவருக்கு அடிமை. தனிப்பட்ட வாழ்க்கையில கடவுளோடு நெருங்கி ஜீவித்ததுனால மட்டும்தான் அவள் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை வெளிப்படுத்துகிறாள், இப்படிப்பட்ட அன்பை வெளிப்படுத்துகிறாள். யோசேப்பை பார்க்கும் பொழுது அவன் நித்திரை எழுந்து எழுந்தவுடனே அது தேவனுடைய வார்த்தை என்று அவன் அறிந்திருந்தான். அவன் அதை கனவுன்னு சொல்லல, அது ஒரு கனவு போல அப்படின்னு சொல்லல, அந்த தூதன் பேசினான் என்று அறிந்திருந்தான். அவனுக்கு பழைய ஏற்பாட்டில தூதர்கள் எப்படி தரிசனத்தில் பேசியிருந்தார்கள் என்று வேதத்தை அறிந்திருந்தான். யோசேப்பின் இடத்துல பேசியிருக்கிறார் தொடர்ச்சியாக, யாக்கோபின் இடத்துல பேசியிருக்கிறார் சொப்பனத்தின் மூலமாக. இது எல்லாம் யோசேப்பு அறிந்திருந்தபடியால், மறுபடியும் தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே பேசுகிறார் என்பதை அவன் அறிந்திருந்தபடியால், அவன் அங்க நீதிமானா இருந்தபடியால், அங்கே தன்னுடைய தேவனுடைய வார்த்தைக்கு முழுவதுமாக கீழ்பட்டு மரியாளை சேர்த்து கொண்டு இயேசு பிறக்கும் வரையும் அவளை அறியாதிருந்தாள். அங்க ஒரு அர்ப்பணிப்புள்ள அன்பை வெளிப்படுத்துகிறார் யோசு, அங்க அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்வை வெளிப்படுத்துகிறார் மரியாளை. இதுதான் அன்பின் அறிவில் வளர்வது. இப்படிப்பட்ட அன்பு நம்முடைய திருச்சபின் வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? இப்படிப்பட்ட அன்பை நாம் வளர்க்கிறோமா? எப்படி அன்பை வளர்க்க வேண்டும்? முதலாவது அதிகமா வளர் அந்த அன்பை சரியான புரிந்து கொள்ள அன்பு வளர்கிறதா இருக்கிறது. கிறிஸ்து நம் மீது என்ன அன்பை காண்பித்தாரோ அதை வெளிப்படுத்த வேண்டும். அடுத்து பார்த்தோம், அன்பு ஒரு குருட்டாட்டம் உள்ள அன்பு அல்ல, அன்பு அறிவு பூர்வமானது,
அது வேதத்தினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். வேதத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை சரியாக வாசிக்க வேண்டும். வேதத்தை சரியாக தியானிக்க வேண்டும். கடவுளுடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியும் ஒரு அறிவை பெற்றிருக்க வேண்டும். அடுத்து பார்க்கிறோம் அந்த எட்டாம் பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் 8:9 அறிவிலும் எல்லா உணர்விலும் பெருக வேண்டும். என்ன எல்லா உணர்விலும் பெருக வேண்டும்? எல்லா உணர்விலும் பெருக வேண்டும் என்று பார்க்கும் பொழுது இங்கேதான் முதல் முதலாக புதிய ஏற்பாட்டிலே அன்பை பற்றி பேசும்போது அன்பும் உணர்வும் வளர வேண்டும் என்று இந்த பதம் இங்கே மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் வேற எங்கும் பயன்படுத்தப்படல. அன்பையும் அறிவையும் உணர்வையும் இந்த மூன்றையும் இணைந்து இங்கே மட்டும்தான் காணப்படுகிறது. இப்போ திருச்சபை மக்களுக்கு என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும் பொழுது உணர்வு பூர்வமாக அறிதல், த ஃபீலிங்ஸ், இந்த உணர்வு பூர்வமாக அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அன்பு இருந்து அறிவு இருந்து உணர்வு பூர்வமாக அதை நம்ம நடைமுறைப்படுத்தலனா அது வளராது. உணர்வு பூர்வமாக அறிவு மட்டும் வைத்து உணர்வு பூர்வமாக நான் அதை நடைமுறைப்படுத்தலனா அந்த அன்பு நம்மை பிரிக்கிறதாக, அந்த அறிவு நம்மை பிரிக்கிறதாக இருக்கிறது. அன்பு உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்த வேண்டும். அன்பை பற்றி பார்க்கும் அந்த உணர்வை பற்றி பார்க்கும் பொழுது சரி எது தவறு என்று எது என்பதை தீர்மானிக்கிறது. அதற்கு ஞானம் அவசியமாக இருக்கிறது. உணர்வு பூர்வமாக செயல்படும் அன்பு மட்டும் ஞானமாக செயல்பட வழிவகுக்கிறதாக இருக்கிறது. அன்பை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று பார்க்கும் பொழுது அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் செயல்படும் இணைந்து காணப்படும் போது அதற்குள்ளாக ஞானம் இணைந்து காணப்படுகிறது. அது மட்டுமே வளர்கிற அன்பாக இருக்கிறது என்று பார்க்கும். அந்த ஞானத்தோடு இணைந்து காணப்படுகிற அந்த அன்பானது நம்மை தேற்றுகிறதாய், நம்மை ஆறுதல் படுத்துகிறதாய், நம்மளுக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறதாய், நமக்கு வாழ்வு கொடுக்கிறதாய் இருக்கிறது. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில பரிசுத்தாவியானவர் நம்மளுடைய இருதயத்தில் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். பரிசுத்தாவியானவர் நம்மளுடைய இருதயத்தில் எப்படி செயல்படுறார்? பாவம் செய்யும் போது கண்டித்து உணர்த்துகிறார். அதே போல பாவம் செய்யப்பட்டு நாம் மனம் திரும்பும் போது அவருடைய வசனத்தினால் என்னை ஆறுதல் படுத்துகிறார், என்னை தேற்றுகிறார். அதனாலதான் பார்க்கிறோம் அவர் கம்ஃபோர்டர் அப்படின்னு சொல்றோம். பரிசுத்தாவியானவர் கம்ஃபோர்டர், என்னை தேற்றவாளன், என்னை ஆறுதல் படுத்துகிறவர், என்னை சீர்திருத்துகிறவர். எந்த சூழலின் அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கை இருக்குதோ, நான் ஒரு டிப்ரெஸ்ட் சிச்சுவேஷன் இருக்கும் பொழுது அந்த பரிசுத்தாவியானவர் வந்து நீ செஞ்ச தப்பு தப்பு தப்புன்னு சொல்ல மாட்டோம். அங்க வேத வசனத்தினால், பிரசங்கத்தினால், ஜெபத்தினால், சக விசுவாசியினால் என்னை ஆறுதல் படுத்துகிறார். நம்ம அன்பின் அந்த எக்ஸாம்பிளுக்கு வெளியே எங்கேயும் போக தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கையில, விசுவாசிகளுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தாலே, பரிசுத்தாவியானவர் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் என்று யோசித்து பார்த்தாலே அந்த மெய்யான அன்பை நாம் புரிந்து கொள்ள முடியும். பரிசுத்தாவியானவர் என்னுடைய இருதயத்தில் செயல்பட்டு அவர் என்னை ஆறுதல் படுத்துகிறார், என்னை தேற்றுகிறார். அந்த மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றோனே அவர் என்னை மகிழ்ச்சிக்குள்ளாக கொண்டு வருகிறார், எனக்கு திரும்பியும் ஒரு புதிய வாழ்வை கொடுக்கிறார். மெய்யான அன்பு இதான் செய்யும். இதான் அன்பின் வளர்ச்சி. இப்படிதான் அன்பை வெளிப்படுத்த முடியும். பரிசுத்த ஆவியானவர் உணர்வு பூர்வமாக நம்முடைய வாழ்வில் செயல்படுகிறவராய் இருக்கிறார். அறிவும் உணர்வும் இணைந்து தேவ அறிவை நடைமுறைப்படுத்துகிறதாக இருக்கிறது. அன்பும் நம்முடைய உணர்வுகளும் இணைந்து தேவனுடைய அறிவை நடைமுறைப்படுத்துகிறதாக இருக்கிறது. கிறிஸ்துவை அறிதலும் மனிதனை புரிந்து கொள்ளுதலும் மெய்யான அன்பை அதிகரிக்க செய்கிறதாய் இருக்கிறது. ரெண்டு விஷயம், கிறிஸ்துவனுடைய கிறிஸ்துவை அறிதலும், அதாவது வேத ஞானமும், மனிதனை புரிந்து கொள்ளும் உணர்வுகளும் அன்பை அதிக அதிகமாய் பெருக செய்கிறதா இருக்கு. கால பார்க்கும்போது, யோசேப்போட வாழ்க்கையிலிருந்து பார்க்கும்போது, மத்தேயு 18:24 பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் கால சொல்லப்பட்டது. என்னுடைய முடிவுகள் மற்ற ஒருவனை பாதிக்குமேயானால் தேவனுடைய ஆலோசனையை தேடு. இப்போ ஏன் இந்த இடத்துல என்னுடைய முடிவுகள் வேதபூர்வமாக சரியாக இருந்தாலும் அது மற்ற மனிதனை பாதிக்கிறதையானால் அந்த மற்ற மனிதனுடைய உறவை, மற்ற மனிதனுடைய உணர்வை நான் எந்த அளவுக்கு உயர்த்தி பார்க்க வேண்டும் என்று யோசேப்பு நமக்கு கற்றுத்தருகிறார். வேதபூர்வமாக பார்க்கும்போது மரியாளுடைய வாழ்க்கையில, யோசேப்போட வாழ்க்கையில, மரியா யோசேப்போட பார்வையிலிருந்து மரியாள் விபச்சாரி. வேதபூர்வமாக பார்க்கணும்னா அவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும்.
ஆனா அங்க பார்க்கும் போது அவன் யோசேப்பு என்ன செய்கிறான் என்றாக்கணும். அங்க பார்க்கும் பொழுது 19 வசனம், அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல். அங்க யாரு, அங்க தேவதூதன் பேசுவதற்கு முன்பாக யோசேப்போட யோசேப்பு என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய், அங்க அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனாய் இருந்தான். அங்க எடுத்தோடே அது வேதபூர்வமா அவள் கண்டறிந்து கொல்லப்பட வேண்டும், அதான் சரி. அவன் எழுந்திருச்சு ஓடி போய் அங்க சரதீப் சங்கத்துல சொல்லல, தன்னுடைய குடும்பத்தில் சொல்லல, அங்க போய் ஜெபாலய தலைவன் போய் சொல்லல, அவன் நியாயப்பிரமாணத்தின் மீது தண்டிக்கப்பட வேண்டும் என்று போய் சொல்லல. யோசேப்பு நீதிமானா இருந்தபடியால் அவளுடைய மரியாளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து மரியாளுடைய உணர்வுகள் பாதிக்கப்படும் என்று உணர்ந்து தன்னுடைய அன்பை அவன் அங்கு வெளிப்படுத்துகிறான். அப்பொழுது தேவன் அவனிடத்தில் செயல்படுகிறார். திருச்சபையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வேதம் சொல்லுது இதான் நடைமுறைப்படுத்தணும் என்று மற்ற மனிதனுடைய உணர்வுகளை எளிதாக நாம் புண்படுத்தி விடுகிறோம். மற்ற மனிதனுடைய உணர்வுகள் புண்பட்டுச்சு அப்படின்னா அங்க அன்பு வளராது. புண்பட்ட இருதயத்தை திரும்பி நீங்க அன்பை வளர்க்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம். இப்ப திருச்சபைக்குள்ள ஆக இருக்கிற பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனை, நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை. நம்முடைய வார்த்தையினால் நாம் தேவனுடைய ஆலோசனையை சரியாக புரி தேடாததினால் ஏற்படுகிற விளைவு மற்றவர்களுடைய உணர்வுகளை நாம் எளிதாக புண்படுத்தி விடுகிறோம். பவுல் இங்க திருச்சபைக்கு சொல்கிற காரியம், அன்பை முறையாய் வெளிப்படுத்த வேண்டும். எப்படி வெளிப்படுத்த வேண்டும்? ஞானத்தோடு, அறிவோடு, உணர்வுகளோடு, தேவ அறிவோடு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்து இன்னைக்கு அந்த ஞானம் இல்லாம என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார்னா, அவருடைய அன்பை எனக்கு வெளிப்படுத்தினார்னா, சரிதான் சரிதான் தப்புன்னு சொல்லி ரேண்டமா என்னை அடிச்சார் அப்படின்னா யார் உயிரோடு இருக்க முடியாது. பரிசுத்தாவின் அவர் எதுக்கு கொடுத்திருக்காருன்னா, என்னுடைய உணர்வுகளோடு தேவன் செயல்படுகிறார், என்னுடைய உணர்வுகளோடு தேவன் பேசுகிறார், தேவனை தேற்றுகிறார். தனிப்பட்ட வாழ்க்கையில எல்லாருக்குள்ளயும் பிரச்சனை இருக்கு, எல்லாரும் டிப்ரஸ் ஸ்டேட்டுக்குள்ள போகாம வந்திருக்கவே மாட்டோம். அப்ப பரிசுத்தாவியானவர் உங்களுடைய இருதயத்துல எப்படி பேசினார் என்று யோசித்து பாருங்க, அவர் உங்களை எப்படி ஆறுதல் படுத்தினார் என்று யோசித்து பாருங்க. நம்ம நான் பிரச்சனையோட இருக்கும்போது நான் எடுத்து சங்கீதத்தை வாசிக்கும் போது அவர் ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடுன்னு சொல்லும் போது, ஐயோ நான் பிரச்சனையில இருக்கிறேனே, அப்ப எனக்கு பரிசுத்தாவியானவர் இருதயத்துல என்ன பேசுறாருன்னா, ஆபத்து காலத்துல தேவனை தேடுப்பா, அப்ப நான் அவனுக்கு விடுதலை தரேன். அது என்னுடைய இருதயத்துக்கு ஆறுதலை தருகிறது, அது பரிசுத்த ஆவியானவருடைய செயல். அதே போலதான் விசுவாசிக்கும் திருச்சபையிலே நடைமுறை தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். உண்மையான அன்பு இப்படிதான் வெளிப்படுத்தும். உண்மையான அன்பு அங்கு உணர்வுகளை மதிக்கிறதாக இருக்கிறது. கிறிஸ்து நம்மை படைத்த தேவன் நம்முடைய உணர்வுகளை மதிக்கிறவராய் இருக்கிறார். உங்களையும் இனியும் படைத்த தேவன், உங்களையும் இனியும் ஐக்கியப்படுத்திய தேவன், உங்களையும் இனியும் அவருடைய வாட்டியினால் ஒன்றிணைத்த தேவன் உணர்வுகளை மதிக்கிறார். உணர்வுகளை மதிக்கும் போது அன்பு வளர்கிறது. உணர்வுகளை மதிக்கும் போது உறவுகள் பலப்படுகிறது. உறவுகள் பலப்படும் போது சந்தோஷம் நிற்கிறது. சந்தோஷம் மேன்மையாக இருக்கும் போது கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த திருச்சபையிலே கடவுளை மெய்யாக ஆராதிக்க முடியும். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதி தருவாராக.